பகவத்கீதை உண்மையுருவில் பதங்கள் 37-38. யத்யத்யேபேன பஷ்யந்தி லோபோ பகத சேதசஹ குலக்ஷயே கிருதம் தோஷம் மித்ர துரோகே ச பாதகம் கதம் ந ஜ்ஞேயம் அஸ்மாபி பாபாதஸ்மன் நிவர்த்திதும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஷ்யத் பீர் ஜனார்தன. ஓ ஜனார்தனா, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் இவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? இங்க அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பல்வேறு வாதங்களை முன்வைக்கிறான், தான் போரிட விரும்பவில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், குறைஞ்சபட்சம் இங்கே தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த முதல் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரை இரு தரப்பு சேனைகளுக்கு நடுவில் தேரை கொண்டு போய் நிறுத்த சொல்லி அர்ஜுனன் கட்டளையிடுறான். அது ஒரு வகையான கட்டளை தான். அதன்படி பகவான் கிருஷ்ணர் நடுவில் கொண்டு போய் நிறுத்துறார். ரெண்டு சரப்பில் இருக்கக்கூடிய சேனைகளையும் பார்த்துட்டு அர்ஜுனன் தன்னுடைய மனதில் ஒரு சில காரணங்களை உருவாக்கி அதன் மூலமாக நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர்கிட்ட வாதம் வச்சுருக்கான். ஸோ அந்த வாதத்தில் ஒன்றா இங்கே சொல்லப்படுது. அர்ஜுனன் சொல்கிறான், பேராசையால் இதயத்தை இம்மனிதர்கள் இழந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்கிறான்? எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இங்கே துரியோதனன், சகுனி, துஷாசனன் இவங்கள குறிப்பிட்டு சொல்கிறாங்க. துரியோதனனுக்கு பேராசை மிகவும் அதிகம். ஆரம்பத்திலிருந்தே துரியோதனன் எப்படியாவது தான் ராஜாவாகணும் அப்படிங்கிறதுல ஒரு வெறியோடு விளங்கின்றான். அதனால் அவன் ரொம்ப பேராசையோடு இருந்தான். பேராசை அதிகமாக இருந்ததுனால அவனுடைய இதயத்தை அவன் விட்டு கொடுத்துட்டான். அவனுக்கு வந்து இதயமே இல்லாமல் போயிடுச்சு, இதயத்தை இழந்துட்டான். ஸோ பேராசை அதிகமானதுனால அவனுடைய இதயம் இழக்கப்பட்டு விட்டது. நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம், யார் ஒருத்தருக்கு பேராசை அதிகமாயிடுச்சோ அவங்க உறவினர்கள் சொந்தம் பந்தம் எல்லாத்தையுமே ஒதுக்கிடுவாங்க. நிறைய இடங்களில் பார்க்கலாம், உறவினர்கள் நடுவில் ஒரு சண்டை வந்து உறவு முறிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் அவங்களுடைய உறவு முறிஞ்சிருக்கும். எங்கள் அவங்க வீட்டில் பேசுறது இல்லைங்க, இந்த வீட்டில் பேசுறது இல்லைங்க இப்படின்னு எல்லா குடும்பத்துலேயும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஆச்சுன்னா, அந்த உறவு முறிஞ்சதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் எப்படி இருக்குன்னா பேராசை இருக்கும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பேராசை. பேராசை எப்படி வருதுன்னா சொத்தில் வரும். சொத்து பிரிக்கும் போது, ஹே உனக்கு எப்படி சொத்து அதிகமாக கொடுத்தாங்க, எனக்கு எப்படி அதிகமாக கொடுத்தாங்க, இப்படி சொத்து தகராறு, போலீஸு கோர்ட்டு கேஸு இப்படி லோலோன்னு அள்ளப்படுவாங்க. இப்படி அல்லோலப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய உறவே முறிஞ்சு போயிடும். காரணம் என்னென்னா பேராசை. பேராசையினால ஒருத்தனுடைய உறவு முறிஞ்சு போகும். இங்கே அதே மாதிரியான ஒரு பேராசை துரியோதனன் கிட்டே இருக்கு. அர்ஜுனன் இந்த மாதிரி பேராசை உடையவன் கிடையாது. பக்தர்கள் ஆனவங்க இந்த மாதிரி பேராசையிலிருந்து விடுபட்டு இருக்கணும். எவன் ஒருத்தன் பக்தனாக இருக்கானோ அவனுடைய நித்தியமான 6 எதிரிகள்ல இருந்து விடுபட்டு வாழ்றான். அதுலேயும் குறிப்பாக அர்ஜுனன் பகவானுடைய நித்தியமான தோழன். பகவானுடைய நித்தியமான தோழனாக இருக்கக்கூடிய காரணத்தினால அர்ஜுனன் ஒரு தூய பக்தன். அவன்கிட்ட காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மாத்சரியம் இதெல்லாம் கிடையாது. அர்ஜுனன் தூய்மையான ஒரு ஆத்மா. அர்ஜுனன் கிட்ட லோபம் பேராசை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய துரியோதனனும் பேராசை மிகுதியாக இருக்கவன். அப்படி பேராசை அதிகமான காரணத்தினால அவன் தன்னுடைய இதயத்தை இழந்துட்டான். அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட இதயத்தை யோசிக்கணும், அவனுக்கு ஒரு கருணை அப்படிங்கிறதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதோ இல்லாமல் போயிடுச்சு. எப்படி நடந்துக்கணுங்கிறத யோசிக்கக்கூடிய திறனே இல்லாமல் போயிட்டான் துரியோதனன். அதனால இங்கே அர்ஜுனன் குறிப்பிட்டு சொல்கிறான், பேராசையினால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள். ஏன்னா அந்த பேராசை, துரியோதனனுக்கு இருந்த அந்த பேராசை தான் இந்த மொத்த குருக்ஷேத்திர போர்க்களத்துக்குமே காரணமாக அமைஞ்சது. ஏன்னா துரியோதனனால அவனுடைய பேராசைய கட்டுப்படுத்த முடியல, அவன் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவும் இல்லை. அதாவது துரியோதனனுக்கும் துரியோதனனுடைய தந்தையான துருதராஷ்டருக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் அதுதான். துரியோதனனுக்கு பேராசை அதிகம், அந்த பேராசையை அவனால கட்டுப்படுத்த முடியல. துருதராஷ்டருக்கும் பேராசை அதிகம், துருதராஷ்டர் அந்த பேராசையை அப்பப்ப கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வார். ஆனா துரியோதனன் அந்த பேராசையை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சியே கிடையாது. பேராசையினால அவன் எல்லாத்தையுமே அவன் என்ன செய்யணுங்கிற ஒரு புத்தியை இழந்துட்டான். அப்படி இழந்து இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் எதிர்த்தரப்புல இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. பேராசை வந்துட்டதுனால அவனுக்கு நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஒருத்தி எவன் ஒருத்தன் விசுவாசமா இருக்கிறானோ அவன் தான் நண்பன். நண்பனானவன் விசுவாசத்தோட இருக்கணும். அந்த நண்பனுக்கே துரோகம் செஞ்சான் அப்படின்னா அவன் நண்பனா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நண்பர்களானவர்கள் விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த விசுவாசம் இல்லாம துரோகமான ஒரு எண்ணம் இவன் துரியோதனன் இருக்கு, மற்றும் துரியோதனனை சார்ந்திருக்கக்கூடிய எல்லார்ட்டையும். அத்தகைய நண்பர்களுக்கு துரோகம் செய்யறதையும் குலநாசம் செய்வதையும் நீங்க பாத்தீங்கன்னா, குருவம்சம் இவங்க வந்து துரியோதன பாண்டவர்கள் இவங்களுடைய வம்சம் குருவம்சம். இந்த குருவம்சம் மிக சிறந்த ஒரு வம்சம். இந்த வம்சத்துல இருந்து எல்லா மாபெரும் ராஜாக்கள் மிகப்பெரிய நபர்கள் இருந்தாங்க. அத்தகைய ஒரு வம்சமே இந்த துரியோதனனுடைய பேராசையினால அழிஞ்சு போகிற மாதிரி வந்துருச்சு சூழ்நிலை. ஏன்னா மொத்த வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே போர்க்களத்துல வந்து நிக்கிறாங்க. உண்மையில பாத்தீங்கன்னா போரினுடைய விளைவினால அந்த குளம் மொத்தமும் நாசம் ஆயிடுச்சு. குளத்துல இருந்த மிகச்சிறந்த நபர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் போன்ற பெரியோர்கள் மட்டும் இல்லாம, மற்றும் அந்த குளத்தை சார்ந்து இருந்த மற்ற குளங்களும் அழிஞ்சு போச்சு. நிறைய குளத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. 64 கோடி மக்கள் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல உயிரிழந்தாங்க. சோ அவ்வளவு மக்கள் உயிரிழந்தாங்க, அவ்வளவு குளம் நாசம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? துரியோதனனோட பேராசை தான். அதனாலதான் அர்ஜுன நீங்க சொல்றான், பேராசையினால இதயத்தை இழந்த மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்யறதையும் குலநாசம் செய்யறதையும் பாவம்னு தெரியாம இருக்காங்க. அவனுக்கு இது தெரியல, எது பாவம் எது பாவம் இல்ல அப்படிங்கறத அவனால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நமக்கு தெரியும் இதெல்லாம் பாவம்னு சொல்லி, இதெல்லாம் தோஷம், இதெல்லாம் குற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அர்ஜுனன் சொல்றான், நமக்குன்னா கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்றான், எனக்கும் உனக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டே நம்ம ஏன் அந்த பாவத்தை செய்யணும்? ஜனார்தனரே அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணருக்கு ஜனார்தனா அப்படின்னு ஒரு பேர். ஜனார்தனா அப்படின்னா கிருஷ்ணர் யாரெல்லாம் அசுரர்களோ அசுரர்களை அழிக்கக்கூடியவர். கிருஷ்ணர் அசுரர்களை அழிக்கக்கூடியவர் அப்படிங்கறனால அவருக்கு ஜனார்தனான்னு ஒரு பேர். அவர் வந்து அசுரர்களை அழிக்கக்கூடியவர் தான். ஆனா நண்பர்கள் உற்றார் உறவினரை வந்து கிருஷ்ணர் அழிக்க போறது கிடையாது. நம்ம கூட பாக்குறோம், பகவான் கிருஷ்ணர் அவர் கம்சனை கொல்ல வந்தப்ப கம்சனை கிருஷ்ணர் கொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதனால கிருஷ்ணர் கம்சனை கொன்னார். ஆனா மற்ற கம்சனுடைய இதர சகோதரர்கள்லாம் கிருஷ்ணர் கொல்ல விருப்பப்படலை. அவர் வந்து இவங்கெல்லாம் பலராமர் கொல்லட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஏன்னா நண்பர்களை கொல்றது அப்படிங்கிறது உகந்தது கிடையாது. இங்க உற்றார் உறவினர் சூழ்ந்திருக்காங்க, இவங்களை கொல்றதுனால பாவம் நிறைய வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் கிருஷ்ணா என்ன இந்த போர்ல ஈடுபட சொல்ற? நீயோ அசுரர்களை கொல்றவன்னு பேர் எடுத்திருக்கிற, என்ன ஏன் உறவினர்களை கொன்றவரா பேர் எடுக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இங்க வாதத்தை முன்வைக்கிறான், ஜனார்தனா அப்படின்னு சொல்றதின் மூலமா. அது மட்டும் இல்லாம அர்ஜுனனுடைய இந்த வாதமானது பாவம் வரும், உறவினர்களை கொல்றதுனால பாவம் வரும்னு அர்ஜுனன் சொல்லக்கூடியது ஒரு நம்ம கேட்கறதுக்கு ஆச்சரியமா. எப்படி இது அர்ஜுனன் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கானே பாவத்தை பத்தி? அர்ஜுனன் சொல்றது சரிதானே, உறவினர்களை கொன்றால் பாவம் வரும். அர்ஜுனன் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது, அர்ஜுனன் மிகவும் புத்திசாலி. அர்ஜுனனுடைய புத்திமதிக்கு இணைய வந்து நம்மளால கணக்கு போட்டே பார்க்க முடியாது. அர்ஜுனன் வந்து மிகவும் அறிவார்ந்த ஒரு மனிதன். அதனால பாவம் எது பாவம் இல்லாதது எது அதாவது புண்ணியம் எது அப்படிங்கிறது தெளிவா அர்ஜுனனுக்கு தெரியும். பாவம் எது புண்ணியம் எதுன்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அர்ஜுனன் சொல்றான், ஏன் நம்ம தெரிஞ்சே பாவத்தை செய்யணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க பொருளுரையில ஷீல பிரபுபாத் அர்ஜுனனுடைய அந்த கூற்றுக்கு அர்ஜுனனுடைய அந்த கேள்விக்கு கிருஷ்ணர் பின்னாடி பதில் சொல்ல போறார். அதே சமயத்துல கிருஷ்ணர் பதில் சொல்ற சொல்லுவார் பின்னாடி வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் பதில் சொல்லுவார். இங்க பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில அதுக்கு ஒரு வகையான பதிலையும் கொடுக்கிறார். பிரபுபாத் முதல் வரியில கொடுக்கிறார், ஒரு சத்திரியனானவன் தனக்கு எதிராளி யாராவது இருந்து அவங்க வந்து சூதாட்டத்துக்கோ போருக்கோ கூப்பிட்டாங்கன்னா வேண்டாம் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அது சத்திரிய தர்மம். பழங்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சத்திரியர்கள் அப்படின்னா அவங்க சத்திரியர்களுடைய தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை ஸ்திரமா கடைபிடிப்பாங்க. சூதாட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டா மறுக்க கூடாது, போருக்கு அழைப்பு வந்ததுன்னா மறுக்க கூடாது, இது சத்திரியனுடைய தர்மம். அப்படி போருக்கோ சூதாட்டத்துக்கோ அழைப்பு வந்து சத்திரியன் மறுத்தான் அப்படின்னா அது வந்து ரொம்ப அவமானம், அவமானமானது ஒரு சத்திரியனுக்கு மரணத்தை விட கொடுமையானது. அதனால இந்த சூதாட்டத்துக்கும் போருக்கும் விடுக்கக்கூடிய அழைப்பை வந்து சத்திரியர்கள் மறுக்க மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம் அத மகாபாரதத்திலேயே, இந்த போருக்கெல்லாம் முன்னாடி பாண்டவர்கள் கௌரவர்கள் ரெண்டு பேரும் சூதாடுறாங்க, தெரிஞ்சே சூதாடுறாங்க பாண்டவர்களுக்கு தெரியும். ஆனா குருவம்சத்துல இருந்து துருதராஷ்டர் அழைப்பு விடுத்ததன் பேர்ல பாண்டவர்கள் போய் சூதாடுறாங்க கௌரவர்களோட. சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்துடுறாங்க, தங்களையும் இழந்துடுறாங்க, அதுக்கப்புறம் மனைவியான திரௌபதியும் இழந்துடுறாங்க, திரௌபதியும் இழந்துடுறாங்க. திரௌபதி வந்து மானபங்கப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய திவ்யமான ஏற்பாட்டினால திரௌபதி காப்பாற்றப்படுறாங்க. அப்படி திரௌபதியும் இழந்துட்டு அதுக்கப்புறம் திருதராஷ்டர் சரி ராஜாங்கத்தை நான் திருப்பி தரேன் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றார், போயிடுறாங்க. மறுபடியும் அழைப்பு வருது, ஏற்கனவே அவ்வளவு அவமானப்பட்டாச்சு ஒரு செயலை செஞ்சு. நம்ம நினைப்போம் நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல்ல ஊர்பட்ட நஷ்டம் வந்துருச்சு, ஒரு வியாபாரம் செய்யறீங்கன்னு வச்சோம் பயங்கரமா நஷ்டம் வந்துருச்சு, அந்த தொழிலே உதவாக்குற தொழில்னு உங்களுக்கு உணர்ந்து போச்சு அப்படின்னா திரும்பி அந்த தொழிலுக்கு போவீங்களா? யாராவது கூப்பிட்டா போகமாட்டோம், அதுவும் அதே நபர் கூப்பிட்டா போவோமா? கண்டிப்பா போகமாட்டோம். எவன் உங்களை ஏமாத்தினானோ, எவன் உங்களை வந்து வஞ்சனை பண்ணி உங்களை தோக்கடிச்சானோ, உங்களுடைய சொத்தெல்லாம் புடுங்கிட்டானோ, அதே நபர் மறுபடியும் உங்ககிட்ட கூப்பிட்டா நம்ம போக மாட்டோம். இது பொதுவா எல்லாரும் செய்யக்கூடியது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ராஜாங்கம் எல்லாத்தையும் சூதுல வச்சு இழந்தாங்க, திரௌபதியும் இழந்தாங்க, தங்களையும் இழந்தாங்க, எல்லா நாட்டு மக்கள் எல்லாரையும் இழந்துட்டாங்க. எல்லாரையும் இழந்துட்டு மறுபடியும் அந்த ராஜாங்கம் கிடைச்சு அவங்க போறாங்க, மறுபடியும் அழைப்பு வருது சூதாடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மறுக்க முடியாது சொல்றான் பீமன் அர்ஜுனன் சொல்றாங்க, நம்ம ஏன் சூதாட போகணும், நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப யுதிஷ்டர் மகாராஜ் சொல்றார், எப்படி நம்ம போகாம இருக்க முடியும்? ஒரு சத்திரிய தர்மம் சூதாடுறதுக்கு அழைப்பு விடுத்தான் அப்படின்னா நம்ம போகாம இருக்க முடியாது, அதுக்கு மேல பகவானுடைய விருப்பம் என்னவோ அது பிரகாரம் நடக்கட்டும், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சூதாட போறார் தர்மம். ஏன் அப்படின்னா அது சத்திரிய தர்மம். ஒரு சத்திரியனானவன் ஒரு எதிரியால சவால் விடப்படும் போது அதை மறுக்க முடியாது. அந்த வேத காலத்துல இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நடைமுறையில இருந்தது. மக்கள் வந்து அவங்கவுங்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ரொம்ப ஸ்திரமா இருந்தாங்க. இன்னைக்கு அத்தகைய குணங்கள்லாம் நீங்க பார்க்கவே முடியாது, இன்னைக்கு அந்த மாதிரி நபரை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ ஆனா சத்திரியனானவன் அந்த மாதிரி வரக்கூடிய அழைப்பை வந்து மறுக்க கூடாது. அதனால பிரபுபாத் நீங்க சொல்ற இங்க அர்ஜுனனுக்கு துரியோதனன் சவால் விட்டுருக்கான், போருக்கு அழைப்பு கொடுத்துருக்கான், அந்த போரை எப்படி அர்ஜுனனால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க காரணத்தை முன்வைக்கிறார். சோ பாவம் எது பாவம் இல்லாதது எது அப்படிங்கிறத ஒருத்தன் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல வந்து அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, நிறைய பேருக்கு எது பாவம் எது பாவம் இல்லை அப்படிங்கறது தெரியறது கிடையாது. அதாவது யார் ஒருத்தர் பாவ செயல்களை தெரிஞ்சு பாவம் செய்யறானோ அவனுக்கு நிறைய தண்டனை உண்டு, தெரியாம பாவம் செஞ்சாலும் அவனுக்கும் தண்டனை உண்டு. ஒரு சிலர் சொல்லலாம் நான் தெரியாம பாவம் செஞ்சனே அதுக்காக தண்டனை கொடுக்காம இருக்க முடியுமா? நம்மளுடைய ஆச்சாரிய ஷில பிரபுபா ஒரு உதாரணம் சொல்லுவார். நீங்க இங்க இருந்து ரோட்ல போறீங்க, வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, நிறைய நேரத்துல அது மாதிரி நடக்கும். எங்கேயாவது நம்ம வந்து நோ என்ட்ரியில உள்ள போயிடுவோம், நம்ம அந்த போர்டை பார்த்துருக்க மாட்டோம், நோ என்ட்ரியில போயிட்டு இருப்போம். உடனே போலீஸ்காரன் வந்து நோ என்ட்ரி ரோட்ல தான் நிற்போம் நம்மளை பிடிக்கிறதுக்காக, நோ என்ட்ரியில வந்து கரெக்டா நிறுத்திடுவோம். வண்டியை நிறுத்து நிறுத்து, ஏன் சார் நோ என்ட்ரிப்பா இது, நோ என்ட்ரியா, பெக்க பெக்கன்னு முடிப்போம். சார் தெரியாது சார், என்ன தெரியாத, கண்ணு இருக்குல்ல பார்க்கல போடா. சார் பார்க்கல சார், இருந்தாலும் விட்டுருவானா, விட மாட்டான். ஏன்னா ஒரு நியதி ஒரு சட்டம்னு இருந்ததுன்னா அந்த சட்டத்தை நீ தெரிஞ்சு மீறினாலும் சரி தெரியாமல் மீறினாலும் சரி அது குற்றம், குற்றம் தான், சரியா? அதே மாதிரி நம்ம ஆச்சாரிய பிரபுபாதர் இன்னொரு உதாரணம் கொடுப்பார். நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பினுடைய தன்மை சுடும், நெருப்பை தொட்டா சுடும். அதை வந்து நீங்க தொட்டாலும் சரி நான் தொட்டாலும் சரி நெருப்பை தொட்டா சுடும். நெருப்புக்கு வந்து பாரபட்சம்லாம் கிடையாது, எல்லாரையும் கொண்டு போய் சுடும். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சோங்க, சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு நெருப்பை தொட்டா சுடும்னு தெரியாது, போய் தொடுது, நெருப்பு சும்மா இருக்குமா, சுடத்தான் செய்யும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு செய்தா தெரியாம செய்தா அப்படிங்கறதுலாம் கிடையாது, ஆனா பாவத்தை ஆனா அந்த நெருப்பு சுட்டுருது. அதே மாதிரி ஒருத்தன் பாவத்தை தெரிஞ்சு செய்யறானோ தெரியாம செய்யறானோ எப்படி செஞ்சாலும் பாவம் பாவம் தான், அந்த பாவத்துக்கு அவன் விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த பாவ விளைவுகள்ல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பக்தி, மற்றபடி ஒரு நபரால தப்பிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ இப்படி யார் ஒருத்தர் இந்த பாவ விளைவுகளில் சிக்கின்னு இருக்காங்களோ அந்த நபர்கள் அது மறுபடி மறுபடி பிறப்பு இறப்பு சுழற்சியில் வராங்க. அதனால தான் வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிறத கற்று தருவாங்க. எது பாவம்னு ஒருத்தனுக்கு தெரியலையோ அப்போ அவன் வந்து முறையான மனுஷனாக வாழ முடியாது. மனுஷனா ஒருத்தன் வாழணும்னா பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க நிறைய நேரத்தில், சார் ஏன் சார் உலகத்துல நல்லவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருது கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, ஏன் சார் நல்லவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருது கெட்டவெல்லாம் சுகமா இருக்கானு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அதுக்கு ரெண்டு விதமா நம்ம பதில் சொல்லுவோம். ஒன்று என்ன அப்படின்னா அவன் என்ன கர்மம் செஞ்சிருக்கானோ முந்தைய பிறவியில் அவன் எந்த அளவுக்கு பாவ புண்ணியம் செஞ்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அனுபவிக்கிறான், அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கஷ்டப்படுறான், சரியா? அதுக்கு இன்னொரு மாதிரி பதில் என்ன அப்படின்னா யாரு நல்லவங்க? இவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா ஏங்க நல்லவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வருது அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு பின்னாடி என்ன அர்த்தம்னா அவங்களுடைய கருத்துல அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் நல்லவன் எனக்கு கஷ்டம் வருது. ஒவ்வொருத்தனும் இதே தான் நினைக்கிறான், நான் நல்லவன், நல்லவன்னா என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நல்லவன்னா யாரு எப்படி இருக்கணுங்கிறது தெரியல, ஆனா எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் நல்லவன் எனக்கு ஏங்க கஷ்டம் வருது, இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கிறான். ஸோ அது மாதிரி ஒரு சிலர் கேள்வி கேட்கும்போது நம்ம மறுபடியும் கேள்வி கேட்போம் யாரு நல்லவங்க? அவங்க ஒன்னே சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுமா, ஆனா அப்படி அவங்களே இருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. யாரு நல்லவங்க? வெளியில இருக்கவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, யாருங்க நல்லவங்க நீங்க சொல்லுங்க, நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லுங்க. பொதுவா வெளியில இருக்கவங்க பக்தர்களை விட்டுட்டு வெளியில இருக்கவங்க யாரு நல்லவங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, புக் ஸ்டாலில் கொஞ்சம் பீஸ்ஃபுல் ப்ளீஸ். யாரு நல்லவங்க சொல்லுங்க ப்ரோ. மணி மனம் அறிந்து எந்த தவறும் செய்யாதவர்கள் நல்லவங்க நீங்க சொல்றீங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், உனக்கு மனம் அறிஞ்சு நீ செஞ்சாலும் சரி மனம் அறியாட்டி செஞ்சாலும் சரி தவறு தவறு தான். போலீஸ்காரன்ட்ட நீங்க போய் மனம் அறிஞ்சு நான் நோ என்ட்ரியில வரலையான்னு சொன்னா அது என்னங்க அடுக்குமாங்க?
சத்வகுணத்தோட நிரம்பி இருக்கிறவங்க, சத்வகுணத்தோட நிரம்பி இருக்கிறவங்க.
அது நீங்க சொல்லுவீங்க, பக்தர் சொல்லுவீங்க. பொதுவா வெளியில இருக்கவங்க சத்துவ குணம்னா என்னன்னு தெரியாது. நல்லவங்கன்னு நீங்க யார சொல்லுவீங்க? வெளியில இருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லுவீங்க? கடவுள் நல்லவர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? கடவுளை தவிர மத்தவங்க எவனும் நல்லவன் கிடையாதுங்கிறார். அதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். ஆனா கடவுளோட சேர்ந்து அவருடைய பக்தர்களும் நல்லவங்க. ஒரு சோ யாரு நல்லவங்க? எதை வச்சு ஒருத்தவங்களை நல்லவங்களா சொல்றாங்க? செயல் தான். என்ன செயல்? என்ன செயல்? தானம் பண்றத வச்சு ஒருத்தவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த மாதிரிதான் கேக்குறேன். ஒரு சிலர் பணம் கொடுத்தா அதான் தானம் பண்றவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமூக சேவை செஞ்சா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. சரியான பதில். பொதுவா வெளியில இருக்கவங்க சமூக சேவை, வெளியில போய் கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் கொடுக்குறான், ஒரு ஆஸ்பத்திரி திறந்து வைக்கிறான், ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, ஏழை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தராங்க, அப்படின்னா அவங்க வந்து மக்கள் வந்து நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியா ஏத்துக்கொள்ளப்பட முடியாது. அரசியல்வாதிகள் நல்லவங்கன்னு சொல்றாங்க. ஒரு சில சும்மா ஏதோ கிடைக்குங்கிறது உண்மையில
கிடையாது.
யார் வந்து ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அவங்கள நல்லவங்கன்னு சொல்லலாம். யார் கடமையை பின்பற்றுறாங்களோ அவங்கள நல்லவங்கன்னு சொல்றான். யார் வந்து கருணையோட இருக்காங்களோ, ஈகை தன்மை இருக்கோ, அவங்கள வந்து நல்லவங்கன்னு சொல்லலாம். இப்படி நல்லவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வகுக்கிறாங்க. ஒரு விதத்துல எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் தங்களை நான் ஒழுக்கமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒழுக்கம்னா என்ன? நான் கருணையோட இருக்கேன்னு நினைக்கிறான். கருணைனா என்ன? நான் என்னோட கடமையை செய்யறேன்னு நினைக்கிறான். கடமைனா என்ன? இது தெரியாது. இன்னைக்கு சமுதாயத்துல நீங்க நினைக்கிறீங்க, ஒருத்த வந்து ஒழுக்கமா இருந்தானா அவன் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒழுக்கம்னா என்னன்னா அது ஒவ்வொருத்தனுக்கும் வேறுபடும். கருணையோட இருக்கிறது நல்லது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கருணை அப்படிங்கறத நிறைய உபயோகப்படுத்துவாங்க. நாங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர்கள், நாங்க எல்லா சமுதாயத்தையும் உதவி செய்யறோம், சமூக சேவை செய்யறோம். என்ன பண்ற? ஏழை பால ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்க சிக்கன் பிரியாணி கொடுக்குறோங்க. செய்யறாங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப சமூக சேவை செய்யறதா தன்னை வந்து பிரகடனப்படுத்தினார். அவர் அப்படியே நினைச்சுட்டு தான் செஞ்சார். அவர் ஒன்றும் வெளியில நடிக்க கிடையாது, உண்மையிலே தான் பெரிய சமூக சேவை செய்யறதா நினைச்சு செஞ்சுட்டு இருந்தார். ஆனா அவர் மக்கள்லாம் நல்லவங்கன்னு நினைச்சாங்க. என்ன பண்ணார் அவரு? அவருக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு சிக்கன் பிரியாணி. ஆனா அதை எப்படி நம்ம வந்து நல்லவரா எடுத்துக்க முடியும்? சோ எது பாவம், எது பாவம் இல்லை அப்படிங்கறது ஜனங்களுக்கு தெரியறது இல்லை, எது கருணை அப்படிங்கிறது தெரியறது இல்லை. இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் இருக்கு. அந்த ஆன்மீக இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஆன்மீகம்னு சொன்ன உடனே அவர் பேர் தான் ஜனங்களுக்கு ஞாபகம் வரும், இன்னைக்கு இருக்கவங்கள்ட. ஆனால் ஜனங்களுக்கு அவங்க என்ன சொல்லித்தராங்க அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஜனங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க, பேரளவில் ஒரு பெரிய ஆன்மீக இயக்கம் அதை வந்து ரொம்ப பிரபலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, நிறைய ஸ்கூல் திறக்கிறாங்க. அப்புறம் வந்து சாதாரண ஒரு பிச்சைக்காரனை கூட நாராயணன்னு சொல்றாங்க. இப்படி மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாதாரண தருவில் பிச்சைக்காரன் இருந்தானா அந்த பிச்சைக்காரனை தரித்திர நாராயணன் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் நாராயணனா, இந்த இவன் வந்து பிச்சைக்கார நாராயணனா. அவங்களுக்கு நாராயணன் அப்படின்னா என்னன்னு தெரியல. நாராயணன் எப்படி தரித்திரன் ஆக முடியும்? நாராயணன் வந்து லக்ஷ்மியோட உடன் வசிக்கக்கூடியவர். லக்ஷ்மி அதிர்ஷ்டத்தின் தேவதை, மிகவும் லக்ஷ்மி கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நாராயணர் எப்படி தரித்திரன் ஆக முடியும்? ஆனா இந்த நபர்கள் என்ன நினைப்பாங்க? தரித்திர நாராயணன், அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம், எல்லாருக்கும் உதவி செய்யறோம், ஹாஸ்பிட்டல் திறக்கிறோம், ஸ்கூல் திறக்கிறோம், எங்களுடைய கருணையை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா என்ன பண்ற? உன்னுடைய கருணையை நீ எப்படி வெளிப்படுத்துற? உங்களுடைய ஆசிரமத்திலே நீங்க வந்து கோழி பண்ண வளர்க்குறியே, ஆட்டு மந்தை வச்சிருக்கிறியே, எதுக்கு? சாப்பிட்றது. அப்ப என்ன விதத்துல ஆன்மீகம், எந்த விதத்துல கருணை? மக்கள் நல்லவங்க நினைக்கலாம் இந்த மாதிரி கருணையோட செயல்படுறத, ஆனா அவனுக்கு எது பாவம்னே தெரியலையே. ஒரு மாமிசம் சாப்பிடுறது பாவம் அப்படின்னே ஒருத்தனுக்கு தெரியலையே. மக்கள் நான் நல்லவங்களுக்கு ஏங்க கஷ்டம் வருது, நீ நல்லவனா, நீ மாமிசம் சாப்பிடுறியா, சாப்பிடுறேங்க, அப்புறம் எப்படி நீ நல்லவனா இருக்க முடியும்? எவன் ஒருத்தன்ட்ட இந்த அடிப்படை குணங்கள் கூட இல்லையோ அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? சாஸ்திரத்தின் பிரகாரம் நாலு விதமான பாவ காரியங்களை எல்லாரும் கண்டிப்பா தவிர்த்தாகணும். மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு, இந்த நாளையும் எல்லோரும் கண்டிப்பா தவிர்த்தாகணும். இது வந்து அடிப்படை விதிமுறை. இதையே ஒருத்தன் பின்பற்றாதப்ப, அப்ப இதை ஒருத்தன் பின்பற்றும் போதுதான் அவன் மனித தளத்துக்கு வரான். அப்படி மனித தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற முடிவுக்கே வருது. மனித தளத்திலேயே அவன் இல்லாதப்ப அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு வெளியே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல எல்லாருமே அசுரரா இருக்கிறதுனால எவன் நல்லவன் எவன் கெட்டவன் ஜனங்களுக்கு உறுதியா சொல்ல தரல. கீதையில பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல பகவான் சொல்றார், நான் சௌச்சம் நான் பிச்சாச்சாரோ நான் சத்தியம் தேஷு வித்யதே. பகவான் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் பத்தி சொல்லும் போது சொல்றார் 16வது அத்தியாயத்துல, பிரபிருத்திம் சா நிபிருத்திம் சா ஜனானா விதுராசுரா ந சௌச்சம் ந பிச்சாச்சாரோ ந சத்தியம் தேஷு வித்யதே. பிரபிருத்திம் சா நிபிருத்திம் சா, அசுரர்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அசுரர்களுக்கு அசுரர்களுடைய குணாதிசயம் இதுதான். அசுரர்களை பொறுத்தளவு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. எது பாவம் எது புண்ணியம் அப்படிங்கறது தெளிவா தெரியாது. அவன் என்னத்தை புண்ணியம் நினைக்கிறானோ அதை அவன் வந்து செஞ்சுட்டு இருப்பான். ஒரு சில பல நேரங்கள்ல பல பேர் முட்டாள்தனமான கேள்விகள் கேட்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். பல நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா கேள்வி கேட்கிற மாதிரி முட்டாள்தனமான கேள்விகள் பல கேள்விகள் கேட்பாங்க. அத்தகைய மக்களுக்கு வந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியல. அப்படி தெரியல அப்படிங்கிறனால அவங்களுக்கு பாவம் வராம இருக்குமா? கண்டிப்பா வரத்தான் செய்யும். சோ இந்த பாவ விளைவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஆனா ஒருத்தன் தெரிஞ்சே பாவத்துல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இங்க அர்ஜுனன் முன்வைக்கிறான். மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அது மாறின் இருக்கு. எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன குழந்தையா இருந்தப்பெல்லாம் யாராவது அக்கம் பக்கத்து வீட்டுல யாரோ ஒரு சில வீட்டுல வந்து குடிகாரங்க இருப்பாங்க. ஆண்கள் வந்து குடிப்பாங்க, போதை வஸ்துக்கள் எடுத்துப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க. அந்த வீட்டை கண்டாலே எல்லாருமே கொஞ்சம் அப்படி ஒதுங்குவாங்க. உண்டா இல்லையா? குடிகாரனை கண்டா என்ன குடிக்கிறான் அவன், அவனை வந்து கெட்டவனா எல்லாருமே கருதுவாங்க. எல்லாருமே அவன் வந்து குடிக்கிற பழக்கம் கெட்டது, மாமிசம் சாப்பிடுறது ஐயையோ இதெல்லாம் கெட்ட பழக்கங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சூதாடுறது, தகாத உடலுறவு கொள்றது, இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது சமுதாயத்தை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அதை ஜனங்க வந்து சகஜமா நினைக்கிறாங்க. முன்னாடிலாம் யாராவது ஒரு இளம் பெண்ணோ ஒரு இளம் சிறு பையனோ ஒரு இளைஞனோ ரோட்ல போகணும் அப்படின்னு, அதாவது காதலர்கள்னு சொல்லிட்டு காமத்துல தெரியக்கூடியவங்க ரோட்ல போகணும்னு நினைச்சாங்கன்னா பயப்படுவாங்க. யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஜோடி ஜோடியா திரியறாங்க. ஏன்னா பாவம் என்னங்கிறது மறந்துட்டாங்க, அது பெரிய பாவங்கிறது தெரிஞ்சுக்கல. நான் பார்த்துருக்கேன், எங்க ஊர் நானா சின்ன பையனா இருந்தப்ப யாராவது சின்ன பையன் பசங்க அப்படி இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு பீடி குடிப்பாங்க, உடனே எவனே தெரியாது ரோட்ல போயிட்டு இருப்பான், போட்டு மொத்து மொத்துன்னு மொத்துவான். என்னடா உனக்கு இந்த வயசுல பீடி குடிக்கிற, எவனோ ஒருத்தன் இருப்பான் ரோட்டு மொத்து மொத்துன்னு மொத்துவான். இன்னைக்கு பாடி போச்சு, காலம் மாறி போச்சு. ஏன்னா பாவம் எது அப்படின்னு ஜனங்களுக்கு தெரியல. இப்படிப்பட்ட பாவமான வாழ்க்கையில ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நிறைய இந்த மாதிரி நீங்க பாக்கலாம். பாவம் நினைச்சு சாரி புண்ணியம் பண்றோம் நினைச்சு ஜனங்க வந்து பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னார், தானம் கொடுக்கறது அப்படின்னு, தானம் கொடுக்கறது புண்ணியம்னு ஜனங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, தானம் கொடுக்கறவங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தானம் கொடுத்துறாங்க. பிச்சை கோயிலில் கோயிலுக்கு போயிட்டு வராங்க, வெளியில் ஓ பிச்சைக்காரன் நிற்கிறாங்க, நான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தாராள மனசு இருக்கு. எல்லாருக்கும் நான் வந்து 1 ரூபா கொடுக்குறேன், எல்லாருக்கும் நான் 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்குறாரு. அந்த பிச்சைக்காரன் வாங்குற காசை வச்சுட்டு பீடி குடிச்சான் அப்படின்னா நீ கொடுத்த தானத்தினால உனக்கு பாவம் தான் வரும். நீ புண்ணியம் வரும்னு நினைச்சு பண்ணலாம், நான் புண்ணியத்துக்கு தாங்க கொடுத்தேன், அப்புறம் எனக்கு ஏங்க பாவம் வருது? நீ தெரிஞ்சு செஞ்சாலும் பாவம் தான், தெரியாம செஞ்சாலும் பாவம் பாவம் தான். சோ நான் வந்து அவனுக்கு அன்போட அவன் பசிக்குதுன்னு கேட்டாங்க, அவனுக்கு 10 ரூபா கொடுத்தேன், அவன் அதை வாங்கி சிகரெட் குடிச்சானா தண்ணி அடிச்சானா எனக்கு தெரியாதுங்க, நான் என்னுடைய கடமையை செஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி அதை கடமையா பேசுவான் ஒருத்தன். ஆனா கடமை அது கிடையாது. எவன் ஒருத்தன் தன்னுடைய கடமையில எப்படி செய்யணும் அப்படிங்கறது தெரியாம கடமையை செஞ்சானா அது கடமை கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் என்ன வேலை செய்யறனோ அதை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னா அது எனக்கு கடமையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கடமைனா வெறும்னு வேலை செய்யறது மட்டும் கிடையாது, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யறது மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லி தரத்துக்காக தான் வேத சாஸ்திரத்துல மொத்த கலாச்சாரமும் அப்படி அமைஞ்சது. வேத கலாச்சாரம் எல்லாமே இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சு வைக்கப்பட்டது. மக்களுக்கு பாவ விளைவுகள் இருந்து விடுபட்டு படிப்படியா மேல வந்து அவங்க பக்தி நிலைக்கு வந்து பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுண்டு தூய பக்தியினுடைய தளத்துக்கு மேல உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேத கலாச்சாரம் மொத்தமும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இது என்ன வேத கலாச்சாரம், இதுலெல்லாம் நிறைய இதுல நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுட்டி காட்டலாம். இதுல என்னங்க, இதுல போய் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்றாங்க, அப்ப இதனால பிரச்சனை வருதுங்க. ஒருத்தவங்களை வந்து சமுதாயத்துல பிரிக்கிறதுனால, சமுதாயத்துல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பிரிக்கிறதுனால மக்கள் மத்தியில பிரச்சனை வருது, அதனால ஜாதி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இப்ப கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இந்த வர்ணாசிரம தர்மத்தை நான் தான் படைச்சேங்கிற கிருஷ்ணர் சொல்றார், குண கர்ம விபாகச, ஒருத்தனுடைய குணம் ஒருத்தனுடைய சுபாவத்தையும் கர்மத்தையும் அடிப்படையா வச்சு இந்த வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்கு. பிறப்பின் அடிப்படையில கிடையாது. பிறப்பின் அடிப்படையில ஒருத்தர் வந்து உயர்ந்தவரா இருக்கலாம் தாழ்ந்தவரா இருக்கலாம், ஆனா அவருடைய தகுதியும் தொழிலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். தகுதி தான் முக்கியம் ஒழிய பிறப்பு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணம் கொடுப்பார். அதாவது ஒரு டாக்டரோட பையனை நீங்க டாக்டர்னு சொல்ல முடியுமா? இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? யாரும் டாக்டர் இல்ல. இங்க யாராவது இன்ஜினியர் இருக்கீங்களா? நீங்க என்ன படிச்சீங்க? எம்எஸ்சி. எங்க இன்ஜினியர்? நம்ம இன்ஜினியர், உங்க இன்ஜினியர் இன்ஜினியர் அங்க போயிட்டாரு. ஓகே, ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஜினியரோட பையனை நீங்க இன்ஜினியர்னு சொல்ல முடியுமா? டாக்டரோட பையனை டாக்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவன் டாக்டரோட பையன், அந்த டாக்டரோட பையனுக்கு வந்து மருத்துவத்தை தெரிஞ்சுண்டு அதுல தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னா அவனை வந்து டாக்டர்னு நீங்க சொல்லலாம். அவன் டாக்டர் ஆகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கலாம், ஆனா அவனையே டாக்டர் நீங்க சொல்ல முடியாது, வெறுமனே டாக்டர் குடும்பத்துல பிறந்தான் அப்படிங்கிறதுனால. சோ இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய இந்த ஜாதி முறை, பிராமணனா பிறந்தவன் பிராமணன், சத்திரியனா பிறந்தவன் சத்திரியன், இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதி முறை வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டது கிடையாது. வேதங்கள்ல சொல்லப்பட்டது இன்னைக்கு மாறி போய் கிடக்கு. அதனாலதான் நம்மளுடைய ஆச்சாரியர் ஷீல பிரபுபாத் உண்மையான வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினைச்சார். அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் செயல்படணும் சமுதாயத்துல. ஏன்னா சமுதாயத்துல இந்த பிரிவு அப்படிங்கிறது அவசியம். பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் அப்படிங்கிற பிரிவு அவசியம். அந்த பிரிவு இல்லாட்டி எங்கேயுமே செயல்பட முடியாது. நீங்க எங்க போனாலும் இன்னைக்கு அந்த பிரிவுகள் கிடையாது. சமத்துவம்னு சொல்றவங்க இடத்துல போனா கூட அந்த பிரிவு இருக்கு. நீங்க ரஷ்யால கம்யூனிசம் பேசினாங்க, கம்யூனிசம் பேசின ஸ்டாலினையும் அதே ஊர்ல இருந்த ஒரு சாதாரண மனுஷனையும் ரெண்டு பேரையும் ஒருத்தன் போய் சுட்டு கொன்னானா ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஒரு சாதாரண மனுஷனை கம்யூனிசம் பேசினான் ரஷ்யால, ஒரு சாதாரண மனுஷனை சுட்டு கொள்றீங்க, ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனை ஸ்டாலினை கூட சுட்டு கொள்றீங்க, ரெண்டுத்தும் ஒன்னா நினைப்பாங்களா? எந்த முட்டால் நினைப்பான்? அப்படி நினைச்சானா அவன் அடிமட்ட முட்டால். ஸ்டாலின் வந்து தலைவர், அவன் கீழே இருக்கவன் சாதாரண பிரஜை. அந்த பிரஜையையும் நாட்டினுடைய மன்னனையும் எப்படி சமமா கருத முடியும்? எப்படி ஒரு சூத்ரனையும் சத்திரியனையும் சமமா கருத முடியும்? முடியாது, அது சாத்தியம் இல்லாது. ரெண்டு பேரும் அவனுடைய தொழில் அது. ஸோ பிராமணன் எவன் ஒருத்தன் புத்திசாலியா இருக்கானோ அவன் சத்திரியனை காட்டிலும் உயர்ந்தவன். உண்மையில சொல்லப்படீங்கன்னா ஸ்டாலின் நம்ம வந்து சத்திரினா எடுத்துக்கிறது கிடையாது, ஏன்னா அந்த தன்மைகள் கிடையாது. இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல எங்க வேணாலும் போய் பாருங்க, ஒரு ஆர்கனைசேஷன் போய் பாருங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? தியான் இன்ஃபோடெக்ல வேலை பாக்குறாரு. உங்க தியான் இன்ஃபோடெக்ல ரிசர்ச் டீம் இருக்கா? ரிசர்ச் டீம் இருக்கு. ரிசர்ச் டீம்னா அது வந்து மத்த எல்லாத்தையும் காட்டிலையும் சுப்பீரியர். ஏன்னா அவன் அவனுடைய மூளையை உபயோகப்படுத்துறான். ரிசர்ச் டீம்ல இருக்கவன் அவன் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான், அவன் வந்து தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஒரு சிலர் நிர்வாகத்துக்குன்னு இருப்பாங்க, அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் பத்திலாம் எதுவும் தெரியாது, ஆனா நிர்வாகத்துக்குன்னு இருப்பாங்க, இருக்காங்கல்ல. அப்புறம் ஒரு சிலர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணா பத்தாது, அதை வெளியில போய் விற்கணும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், வெளியில போய் விற்கிறதுக்கு இருப்பான், வியாபாரி இருப்பான். ஒரு சிலர் அந்த ப்ரோக்ராமிங் பண்ணணும், பிசிக்கலாக ஒர்க் பண்ணணும், அதுக்கு இருப்பாங்க. இப்படி பிரிவு இருக்கு. இதே பிரிவு தான் சமுதாயத்திலையும் வேணும்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில். பிராமணன் அப்படிங்கிறவனா படித்தவன், உயர்ந்த வேத சாஸ்திரங்களை படித்தவன், வேத சாஸ்திரங்களை படித்து வேத சாஸ்திரங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவன் பிராமணன். வேற எந்த தொழிலும் அவன் செய்யறது கிடையாது. அவனுடைய ஒரே கடமை என்ன அப்படின்னா அவன் வேத சாஸ்திரங்களை படித்து வேத சாஸ்திரங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தரான். சத்திரியனானவன் நிர்வாகம் பண்றான், அரசாங்கத்தை நிர்வாகம் பண்றான், குடிமக்களை காப்பாத்துறான். வைஷ்யனானவன் தொழில் செய்யறான், சூத்ரனானவன் உடலால தன்னால முடிஞ்ச வேலை செய்யறான். இந்த பிரிவை வந்து யாராலையும் இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. அப்படி மறுத்தாங்க அப்படின்னா அவன் வந்து முட்டாள், எல்லாரையும் சமமா கருத முடியாது. கருதலாம் நினைச்ச கம்யூனிஸ்ட் நாட்டுல கூட அப்படி கருத முடியாது. ஆனா ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பிரிச்சா பிரச்சனை, அதனால நாங்க பிரிக்காமலே பிரிச்சுக்கிறோங்கிறாங்க. அது வேலைக்காவது, நாங்க பிரிக்க மாட்டோம், ஆனாலும் நாங்க நினைக்கிறத செய்யலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது, அப்படி இருக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாகுபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு சிதைவடைஞ்சு போய் கிடக்கு. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி பிராமணனா பிறந்தவன் பிராமணன் நினைச்சுக்கிறான், சூத்ரனா பிறந்தவன் சூத்ரன் நினைச்சுக்கிறான். இப்படி பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறாங்க. இது வந்து வேத கலாச்சாரம் கிடையாது. அவனுக்கு தன்மை இருந்தா அவன் கீழ்நிலையில இருக்கணும், உயர்நிலைக்கு வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா பரசுராமர் அவர் ஒரு பிராமணர், ஆனா நடைமுறையில சத்திரியல் போல செயல்பட்டார். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. கர்ணன் ஒரு சூது புத்திரன் கருதப்பட்டான், அதாவது கர்ணன் உண்மையில சத்திரியன் தான், ஆனா வெளி அவன் வந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் அவனை வந்து ஒரு 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 தேரோட்டியினுடைய மகனா தான் கருதுனாங்க. தேரோட்டியினுடைய மகன்னா சூத்ரன், ஆனா அவனை வந்து எல்லாருமே சத்திரனா ஏத்துட்டாங்க, ஏன்னா அந்த சத்திரிய சுபாவம் அவங்கிட்ட இருந்தது, அதனால அவனை சத்திரனா ஏத்துட்டாங்க. அதே மாதிரி விதுரர் வந்து ஒரு ஒரு தாசிக்கு பிறந்தவன், தாசிக்கு பிறந்தவனா இருந்தாலும் விதுரரை எல்லாரும் சத்திரனா ஏத்துட்டாங்க, ஏன்னா அந்த தன்மை இருந்தது. சோ இப்படி அந்த தன்மை இருக்கும்போதுதான் அவங்க வந்து அந்த நிலையில இருக்க முடியுமோ ஒழிய சும்மா பிறப்பின் அடிப்படையில மட்டும் கிடையாது. அதே சமயத்துல பிறப்பு அப்படிங்கறதே முந்தைய கர்மாவின் அடிப்படையில தான் ஒருத்தன் பிறக்கிறான். எவன் ஒருத்தன் பிராமண குடும்பத்துல பிறக்கிறானோ அவனுக்கு இயற்கையாவே அந்த பிராமண தன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம், ஏன்னா அவன் அந்த கர்மத்தின் அடிப்படையில தான் பிறக்கிறான். சரியா? சோ இதுவும் வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்படும். இதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் வழிதவறி போனதுனால ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஜாதி இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முட்டாள்தனம் ஆயிடுது. இப்ப உங்க உடம்புல இந்த இடத்துல ஒரு கட்டி வருதுன்னு வச்சுவோங்க, ஒரு புண்ணு வருதுன்னு வச்சுவோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில புண்ணு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க. என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு என்ன பண்ணுவோம்? அந்த புண்ணை குணப்படுத்த பார்ப்போம். கையில புண்ணு வந்தது அப்படின்னா அந்த புண்ணை குணப்படுத்த பார்ப்போம். ஒழிய கையவே வெட்டி போட்டணும்னு நினைச்சோம்னா முட்டாள்தனம். அது மாதிரி வேத சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை ஜனங்க புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா, ஜனங்களை ஒழுங்கா நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அதை ஒழுங்கா நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அததான் நம்மளுடைய ஆச்சாரிய ஷீல பிரபுபாத் செஞ்சார். ஆனா அதையே வந்து நிராகரிச்சோம் அப்படின்னா அதன் மூலமா பாவத்தை சேர்த்துப்போம். அதனால பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. எவன் ஒருத்தன் வேத சாஸ்திரத்துல முறையா படிச்சு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு தான் எது தர்மம் எது தர்மம் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். எவன் ஒருத்தன் பக்தனா இருக்கானோ அவனாலதான் புரிஞ்சுக்க முடியும். வெறும்னு வேத சாஸ்திரங்கள் படிச்சா ஓரளவு புரிஞ்சுக்கலாம். தர்மம் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத வந்து சமஸ்கிருதத்தை தர்மான்னு சொல்லுவாங்க. எது தர்மம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிமையானது கிடையாது. தர்மத்துல ரெண்டு விதங்கள் இருக்கு, ஒன்னு சாதாரண தர்மம், இன்னொன்னு ஸ்வதர்மம். சாதாரண தர்மம் அப்படின்னா சாதாரண தர்மம், இந்த ஜட உலகத்து சம்பந்தப்பட்ட தர்மங்கள். ஸ்வதர்மம் அப்படின்னா ஒருத்தனுடைய உண்மையான தர்மம், அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. சோ இந்த இந்த சாதாரண தர்மால ஒருத்தன் புரிஞ்சுக்கணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத. அதே சமயத்துல இந்த சாதாரண தர்ம நிலையை விட்டு ஸ்வதர்ம நிலைக்கு தன்னுடைய உண்மையான நிலைக்கு ஒருத்தன் எப்ப உயர்றானோ அப்ப அவன் எந்த செயலை செஞ்சாலும் அதை கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யறான். கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஒருத்தன் எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயல்னால பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அவன் பாவ புண்ணியத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தன் முழு எண்ணத்தோட நான் இதை கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யறேன் அப்படின்னு செஞ்சானா அது பாவமா இருந்தாலும் சரி அது புண்ணியம்தான். அது அது பாவமா இருந்தாலும் சரி அது பக்தியா கருதப்படுது. வெளியில பாக்குறவங்க ஓ ஏண்டா அவன் பாவம் செய்யறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது வந்து பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட செயல். அந்த செயல்ல வந்து பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, அது முழுக்க முழுக்க பக்தி. நீங்க பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் கொள்ளையடிச்சு கோயில் கட்டினார் ஸ்ரீரங்கம் கோயில். வெளியில பார்க்கறது ஏன் அவர் கொள்ளையடிச்சார் பாவம் செஞ்சாரு, ஆனா அவர் முழுக்க முழுக்க பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செஞ்சார். அது மட்டும் இல்லாம திருப்பதியில கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ராமானுஜர், இது பெரிய கதை நான் சுருக்கமா சொன்னேன். திருப்பதியில ராமானுஜர் போயிருந்தப்ப அவருடைய ஸ்ரீடர்கள்ல ஒருத்தர் அவருக்கு அவருக்கும் ராமானுஜருக்கும் ராமானுஜர் சிஷ்யர்கள் எல்லாருக்கும் விருந்து படைக்க வேண்டியிருந்தது. அந்த சீடருடைய மனைவி தான் இருந்தாங்க வீட்டுல. அவங்க வந்து குருவுக்கு விருந்து படைக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம் அதிகமாயிடுச்சு. குருவுக்கு விருந்து படைக்கணும், வீட்டுல ஒரு ஒரு சொல் ஒரு ஒரு பருக்கு அரிசி கூட கிடையாது, எதுவும் கிடையாது, பஞ்சம். என்ன பண்றது யோசிச்சாங்க. ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்காரன் வந்து இந்த அம்மாவை இந்த பக்தைய ரொம்ப தூரம் கூப்பிட்டு இருந்தான். நீ எனக்கு அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, நீ எங்கூட வா, என் கூட நீ ஒரு நாள் இரு, நான் உனக்கு வேணுங்கிறத கொடுக்குறேன் அப்படின்னு. அதனால இந்த அம்மா குருவுக்கு பணிவிட பண்ணுமே கிருஷ்ணருக்கு பணிவிட பண்ணுமே அப்படிங்கறனால அவங்ககிட்ட போய் நான் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, நான் என் கணவன் வந்தறியும் என் கணவன்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு நைட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. பாக்குறதுக்கு ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்களுடைய தூய எண்ணம் அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அதுக்கப்புறம் ராமானுஜர் தன்னுடைய சக்தியினால அந்த நபரையும் அந்த பணக்காரனையும் தன்னுடைய சிஷ்யனாக்குனார். அது நீண்ட கதை. இப்படி வெளி தோற்றத்துல பாவம் மாதிரி தெரியலாம், ஆனா எத்தகைய பாவமும் இருந்தாலும் சரி புண்ணியமா இருந்தாலும் சரி அது எதுவுமே பாவமாவோ புண்ணியமாவோ கருதப்படாது. அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படும் போது கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய இந்த வாதத்துக்கு அர்ஜுனன் சொல்றான் பாவம் வரும்னு சொல்றான், அதுக்கு கிருஷ்ணர் பின்னாடி விளக்கம் கொடுக்குறார் ரெண்டாவது அத்தியாயத்துல. எந்த செயலை செய்யறதுனால பாவமோ புண்ணியமோ வராதோ அந்த செயலை நீ செய், அதாவது எனக்கு பக்தி செய், எனக்கு பக்தி செய்யறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீ சண்டை போடு கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனனுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்துல. அர்ஜுனன் வந்து சண்டை போட்டா புண்ணியம் வருமா பாவம் வருமானு குழம்பி நிக்கிறான். கிருஷ்ணர் என்ன சொல்றார், உனக்கு பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம், அதை என்னுடைய திருப்திக்காக நீ சண்டை போடு. என்னுடைய திருப்திக்காக நீ சண்டை விடும்போது அப்போ உனக்கு பாவமும் வராது புண்ணியமும் வராது, நீ பக்தியில உயர்ந்த நிலைக்கு போவ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்றார். இங்க அர்ஜுனன் செஞ்ச செயல் என்னது, இது மொத்த பகவத்கீதையும் கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் சண்டை போடுறானே பாவம் தானே செஞ்சான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, அது முழுக்க முழுக்க பக்தி. பகவத்கீதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் சொல்றான் கரிஷ்யே வசனம் தவ, கிருஷ்ணா நீ என்ன சொன்னியோ அது மாதிரி நான் செய்யறேன். அவன் வந்து நான் என்னுடைய கடமை இது போர் செய்யணும் அதனால என் கடமையை நான் நிறைவேற்றேன் அப்படின்னு அவன் முன் போகல. அது வந்து சாதாரண தர்மம், சாதாரண தர்மம். ஆனா அர்ஜுனன் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்துட்டு என்னுடைய கடமை பகவான், உண்மையான கடமை பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. கிருஷ்ணர் சொல்றார் சண்டை போடுன்னு, நான் சண்டை போடுறேன் அவ்வளவுதான். இதுல பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, இதுதான் உயர்ந்த நிலை. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க சண்டை பகவத்கீதை மொத்தத்தையும் கேட்டுட்டு அர்ஜுனன் தன்னோட கடமையை செஞ்சான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்கம் கொடுப்பாங்க. அது பொய்யான விளக்கம். ஏன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்லிட்டார், எல்லாத்தையும் தர்மத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடைன்னு சொல்லிட்டார். அர்ஜுனன் அப்படி சரணடைந்த ஒரு ஜீவன். அந்த சரணடைஞ்ச ஜீவன் வந்து மறுபடி தன்னுடைய கடமையை செஞ்சான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஜீவன் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, கிருஷ்ணருடைய விருப்பத்தை தான் அவன் அங்க நிறைவேற்றினான ஒழிய, அவன் வந்து ஒரு சாதாரண சத்திரியன் அப்படிங்கிற பேர்ல சண்டையிட கிடையாது. அதனால ஒருத்தர் சாதாரண தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்துல அவனுடைய உண்மையான தர்மம் என்ன அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய உண்மையான தர்மம் கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. எப்ப நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றனோ, எப்ப நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி பக்குவ நிலை அடையிறனோ, அந்த தளத்துல எனக்கு பாவமோ புண்ணியமோ கிடையாது அப்படிங்கிறத ஒருத்தன் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஜனங்க நினைக்கலாம் ஓகே கிரிதாரி பிரபு சொல்லிட்டார், பக்தர்களுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. ரோட்ல போறோம், எவனாவது ஒருத்தன் ஏதாவது தப்பா பேசுறான், தப்பா செய்யறான், கத்தி எடுத்து குத்திப்பிடு. எவன் எல்லாம் தப்பு பண்றானோ எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் வந்து ஆயுதம், எல்லா எவெல்லாம் தப்பு பண்றானோ எல்லாத்தையும் ஆயுதத்தை எடுத்து எல்லாத்தையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க. சரியா? சரியா? முதல்ல என்ன கொண்டு போடுவீங்க? அப்படி கிடையாது. அது வந்து உயர்ந்த நிலையில அப்படி ஒருத்தர் செய்யலாம். ஆனா பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யணும். நம்ம நம்ம உண்மையிலேயே அந்த அந்த எண்ணம் நமக்கு வேணும். ஜனங்க எல்லாரும் வந்து பாவிகளா இருக்கிறாங்க, அந்த பாவிகள் எல்லாத்தையும் நான் கொலை பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் வேணும். இந்த லெக்சர் கேட்டு நீங்க எல்லாரும் வெளியில போய் வெளியில இருக்கக்கூடிய எல்லா பாவிகளையும் கொலை பண்ணும். அதுதான் நான் எனக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த இயக்கத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நன்றி. ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, நான் சீரியஸா சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன். நீங்க வந்து யாரெல்லாம் வெளியில பாவிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கொலை பண்ணும். அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா பாவிகள் இருக்கக்கூடாது. கிருஷ்ண பக்தர்களுக்கு பாவம் அப்படிங்கறது கிடையாது, பாவமோ புண்ணியமோ கிடையாது. நீங்க எது செஞ்சாலும் பக்தி தான். அதனால நீங்க நேரா போய் எல்லாரையும் கொலை பண்ணிருங்க. சரியா? ஆனா எப்படி கொலை பண்ணும் அத கேளுங்க. கிருஷ்ண பாகவதத்துல சொல்லப்படுது, கிருஷ்ண வர்ணம் தொஷா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராய யஜந்தி ஹி சுமேதசகம். பகவான் கிருஷ்ணர் பல்வேறு யுகங்கள்ல பல்வேறு ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றார். ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து எல்லாரையும் கொலை பண்றார். கலியுகத்துல பகவான் எப்படி வர்றார்னா, கிருஷ்ண வர்ணம் தொஷா கிருஷ்ணம், அவர் வந்து வர்ணம் வந்து கிருஷ்ணருடைய கலர்ல வரல, கருப்பு கலர்ல வராம வேற கலர்ல வர, கிருஷ்ண வர்ணம் தொஷா கிருஷ்ணம், ஆனா அவர் கிருஷ்ணரே தான். சங்கோ பங்கஷ பார்ஷதம், சங்கு சக்கர அதெல்லாம் எடுத்துட்டு வரல. எந்த ஆயுதத்தை எடுத்துட்டு வர பகவானா? சங்கீர்த்தனை பிராய யஜ்ஞை சங்கீர்த்தனை பிராய, சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு வர. நம்ம எல்லா மக்களையும் கொல்லணும் அப்படின்னா அது சங்கீர்த்தன ஆயுதத்தால கொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை மக்கள் மத்தியில நம்ம பிரச்சாரம் செய்யும்போது, மக்களுக்கு இதை கொடுக்கும்போது எந்த ஜனங்கள்லாம் அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் அதனால தூய்மை அடைகிறாங்க. அதன் மூலமா அவங்களுடைய கெட்ட குணங்கள்ல இருந்தெல்லாம் அவங்க விடுபடுறாங்க. அதன் மூலமா அவங்க கிருஷ்ணரை நோக்கி போறாங்க. அதன் மூலமா அவங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறோம். அந்த பாவம் அவங்க செய்யக்கூடிய பாவத்தை நம்ம கொள்றோம், அந்த பாவிகளை நம்ம கொள்றது கிடையாது. பகவான் முந்தைய யுகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரர்கள் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க. சத்தியுகத்துல அசுரர்கள் வேற கிரகத்துல இருப்பாங்க. திரேதா யுகத்துல அசுரர்கள் வேற நாட்டுல இருந்தாங்க. அதாவது ராமர் இங்க இருந்தார், ராவணன் வேற நாட்டுல இருந்தான். துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருந்தாங்க, கம்சன் தேவகி கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒரே குடும்பத்துல. ஆனா ஒருத்தர் அசுரனா இருக்கான், ஒருத்தர் நல்லவங்களா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல எல்லாருக்குள்ளாரையும் அசுரகுணம் இருக்கு. அதனால நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் கொல்லணும். அதனால பகவான் வந்து கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதார், கலியுகத்துல பகவான் கிருஷ்ணர் நாமத்தின் ரூபத்துல அவதாரம் எடுத்திருக்கார். இங்க இந்த நாம ரூபத்துல பகவான் அவதாரம் எடுத்திருக்கார். நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது, பகவான் நாம ரூபத்துல வர்றார். ஆயுதம் என்னன்னா மிருதங்கம் கர்த்தால், இதுதான் ஆயுதம். இந்த மிருதங்கம் கர்த்தால உபயோகப்படுத்தி நம்ம பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் போது அதுல மக்கள் தூய்மை அடைகிறாங்க. அதுதான் மக்களுக்கு இருக்கிறதுலே நம்ம செய்யக்கூடிய மிக உயர்ந்த சமூக சேவை. அதை காட்டிலும் மிக உயர்ந்த சமூக சேவை எதுவுமே கிடையாது. மக்கள் சமூக சேவை செய்யறவங்க நல்லவங்க. என்ன சமூக சேவை? வெளியில இருக்கக்கூடிய சமூக சேவை எல்லாமே இந்த உடலுக்கானது. ஆனா இந்த கிருஷ்ண பக்தி, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்க வைக்கிறது, மக்கள் எல்லாரையும் கேட்க வைக்கிறது, மக்களை இந்த கிருஷ்ண பக்தியினுடைய தத்துவத்தை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய நலன். அதனால அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த சமூக சேவை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கிருஷ்ண பக்தி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தி இல்லையோ அதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஒரு கஷ்டம். ஜனங்க நினைக்கிறான் காசு இல்லாம கஷ்டப்படுறான், சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறான், உறவினர் இல்லாம கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைக்கிறான். அது எதுவுமே கஷ்டம் கிடையாது. சைத்திரிய மகாபிரபு சொல்றார், இந்த உலகத்துல எதுக்குமே பஞ்சம் கிடையாது. இந்த உலகத்துல பஞ்சம் அப்படிங்கறத நம்ம பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல பகவானுடைய கருணையினால எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் பகவான் படி அளக்கிறார். யானை தண்ணு கணக்குல சாப்பிடுது, எறும்பு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுது. அந்த எறும்புக்கும் பகவான் தான் படி அளக்கிறார், அந்த யானைக்கும் பகவான் தான் படி அளக்கிறார். பகவான் எல்லா ஜீவனையும் காப்பாத்துறார். இந்த உலகத்துல அவரு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே பஞ்சம் கிருஷ்ண பக்தி தான். அந்த கிருஷ்ண பக்தியை தான் கிருஷ்ண பக்தர்களான நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் ஒவ்வொரு பக்தனுடைய கடமை. அதன் மூலமா ஒவ்வொரு பக்தனும் உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பாவ எண்ணங்களையும் கிருஷ்ணருக்கு புறம்பா செயல்படக்கூடிய எண்ணங்களையும் நம்ம வந்து கொள்றோம். அந்த எண்ணங்களை நம்ம கொள்றோம். மக்களுடைய உடலை நம்ம கொண்டு என்ன பிரயோஜனம்? உடலை கொள்றதுனால மறுபடியும் இன்னொரு பேரவை எடுக்க போறான். அந்த உடலை கொள்றதுனால எந்த பலனும் கிடையாது. அதனால மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய அவங்க மனதில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மத மோக மாத்சரியம் அதை கொள்றோம். அதுக்கு வழி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதனால எங்களுடைய நாங்க என்ன வேண்டுகோள் எடுக்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இங்க தொடர்ந்து வந்து தொடர்ந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கீங்களோ தயவு செய்து மத்தவங்களையும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல வைங்க. அப்படி நீங்க இங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க, ஒரு சில நாள் அப்பப்ப வரீங்க, இல்ல புதுசா வந்திருக்கீங்க, இது வரைக்கும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னா தயவு செய்து தீவிரமா செயல்படுங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கவங்க தயவு செய்து இன்னும் தீவிரமா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. நமக்குள்ளா இருக்கக்கூடிய இந்த அசுரகுணத்தை வெளியில தள்ளலாம். உள்ளே அசுரகுணத்தை வச்சுட்டே இருக்கிறோம். நம்மளும் நம்ம நல்லவங்களா? நமக்கே நம்மள யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாது. அதனால நம்ம இந்த இந்த தீய குணத்துல இருந்தோம்னா விடுபட்டு நம்ம பகவான் கிருஷ்ணரை அணுகலாம். அதுக்காக நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்மளும் சொல்லுவோம், மத்தவங்களையும் சொல்ல வைப்போம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே பணி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். பாவ காரியங்கள் நாலு அப்படிங்கிறது கீதையில சொல்லப்படல, ஆனா வேற சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாவ காரியங்கள் இது நாலு மட்டும் கிடையாது. பாவ காரியங்களுடைய முக்கியமான தூண்களா இந்த நான்கு சொல்லப்படுது. பாவ காரியங்கள் எண்ணில் அடங்காதது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்றேன் மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை, மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத உடலுறவு, இந்த நாளும் பாவத்தினுடைய முக்கியமான தூண்கள்னு சொல்லப்படுது. இது வந்து இது மட்டும்தான் பாவம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தன் தன்னுடைய கடமையை செய்யலை அப்படின்னா அதுவும் பாவம். ஒருத்தன் வந்து பொய் பேசினா அப்படின்னா அதுவும் பாவம். பெரியவர்கள் யாரையா உகந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னா அதுவும் பாவம். இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கு. முக்கியமா மகா பாவங்களா இந்த நான்கு சொல்லப்படுது. இந்த நான்கு பாவங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி நல்ல செயல்கள்லையும் நான்கு சொல்லப்படுது. நான்கு தர்மம், இந்த நான்கும் மாமிசம் சாப்பிடுறது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத உடலுறவு, இந்த நாளும் அதர்மத்தினுடைய நான்கு தூண்களா கருதப்படுது. அதே மாதிரி தர்மத்துக்கு நான்கு தூண்கள் இருக்கு. அதாவது வாய்மை, தூய்மை, தயை, தபஸ். இந்த நானும் தர்மத்துக்கு இருக்கக்கூடிய தூண்கள். வாய்மை அப்படின்னா பொய் பேசாம இருக்கிறது, ஒரு உண்மையா நடந்துக்கிறது. தூய்மை அப்படின்னா சுத்தமா இருக்கிறது, உள்ளத்துலயும் சரி வெளியிலயும் சரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் உள்ளத்துல சுத்தமா இருக்கேங்க, வெளியில குளிக்கவே மாட்டேங்கம்பாங்க. அதெல்லாம் வந்து தூய்மை கிடையாது. இந்த வாய்மை தூய்மை, தயை அப்படின்னா கருணையோட இருக்கிறது, தபஸ் அப்படின்னா தவங்கள் மேற்கொள்றது. தவங்கள் அப்படின்னா சும்மா உட்காந்துட்டு தியானம் பண்றது அப்படிங்கிறது கிடையாது. தவம் அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம்மளா விரும்பி ஏதாவது அசௌகரியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தபஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நம்ம நம்ம வந்து ரொம்ப வெளியில வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு, நீங்க வெளியில பார்க்கலாம் எத்தனையோ பேர் வந்து ரோட்ல போனீங்கன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா நிறைய பேர் ரோட்ல நின்று மொட்டை வெயில நின்று எந்தெந்தமோ வித்துன்னு இருப்பான். அவன் வந்து அவனோட சொந்தத்துக்காக, சொந்த சௌகரியத்துக்காக ஏதோ ஒரு அசௌகரியத்தை ஏத்துட்டு இருக்கான். அதுக்கு பதில கிருஷ்ண பக்தர் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அசௌகரியத்தை ஏத்துண்டு அதே மாதிரி வெயில நின்று பகவத்கீதையை விநியோகம் பண்ணார் வச்சோம். அப்ப அது தவம், அது ஒரு வகையா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவர் எடுத்துக்கக்கூடிய அசௌகரியம், அதுக்கு பேர் தவம்னு சொல்லப்படுது. ஒரு சில நேரங்களில் ஏகாதசினைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம், ஜென்மாஷ்டமினா விரதம் இருக்கிறோம், இதெல்லாம் தவங்கள்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாலும் வந்து தர்மத்தினுடைய தூண்கள், வாய்மை தூய்மை தயை தபஸ், இது நாலும் தர்மத்தோட தூண்கள். தகாத பாலுறவு, போதை வஸ்துக்கள், சூதாட்டம், மாமிசம், இந்த நாளும் அதர்மத்தினுடைய தூண்கள். வேற ஏதாவது கேள்விகள்? நீங்க யாரும் கேள்வி கேட்கலன்னா நான் கேள்வி
கேட்டுருக்கேன். நானே உலகின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் கேட்கலாம், எல்லாமே அதை பத்தி என்ன விளக்கம் சொல்ல முடியுமா? அவரா இல்ல பகவான் கிருஷ்ணரா அப்படிங்கிற மாதிரி, நானே உலகின் ஒளி அப்படிங்கிற மாதிரி
அவர் கேக்குறார். நானே உலகின் ஒளி அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பைபிளில் இருக்கக்கூடிய நிறைய கூற்றுகளுக்கு ஒரிஜினல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த பர்டிகுலர் வேர்ஸ் வந்து நான் பகவத் நான் பைபிளில் படித்தது கிடையாது. ஆனால் எசன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஜீசஸ் சொல்லியிருக்கார் நானே வழின்னு சொல்லியிருக்கார். நானே வழி அப்படின்னா என் மூலமாக நீங்கள் எல்லாரும் கடவுளை அடையலாம். அவர் வந்து தன்னை குருவாகவும் கடவுளுடைய பிரதிநிதியாகவும் பிரகடனப்படுத்தினார். அது வந்து தெல்ல தெளிவு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மொத்த பிரச்சாரத்திலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே இயேசு வந்து தன்னை கடவுளா சொன்னது கிடையாது. இன்னைக்கும் கிறிஸ்துவ மதத்தை முறையா பின்பற்றக்கூடியவங்க இயேசுவை வந்து கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவ மதத்தார்கிட்ட அடிப்படை கேள்வி கேட்டீங்கனாலே அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதம் அப்படிங்கிறது இஸ் ஜஸ்ட் முழுக்க மெஸ், ஒண்ணுமே கிடையாதுல. ஒரு துளி கூட கிடையாது, அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல கடவுள்னா யாரு தெரியாது, நான் யாரு தெரியாது, எனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு தெரியாது, நான் ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன் தெரியாது, பிறந்ததுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியாது. உலகத்துல இத்தனை ஒருத்தன் ஏழா பிறக்கிறான், ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான், ஒருத்தன் அழகா இருக்கான், ஒருத்தன் அசிங்கமா இருக்கான், ஏன் தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு மதத்தை மதம்னு சொல்றவன் முட்டாள். அது வந்து ஒரு ஆரம்ப நிலையில மக்களுக்கு ஏதோ நல்ல வழியை போதனை சொல்லக்கூடியதுதான், அவ்வளவுதான். உயிரினங்களை கொல்லாதப்பா, ஒரு சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குன்னு வச்சோம், ஆடு மாடை கொல்லாத, இது முதல் உபதேசம். ஜீசஸ் 10 உபதேசம் கொடுத்த முக்கியமா, அதுல முதல் இது கொல்லாதிருப்பாயாக. இன்னைக்கு எந்த கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றவன் அதை பின்பற்றான் எவனும் கிடையாது. அக்கம் பக்கத்துல இருக்கவனையும் உன்னுடைய உற்றார் போல நினை. ஸோ இது மாதிரி அடிப்படையா ஒருத்தனுக்கு ஒருத்தன் எப்படி நல்லா பழகணும் அப்படிங்கறத தான் அது சொல்லித்தரத ஒழிய அங்க மதம் அப்படின்னா அதுல தத்துவம் அப்படிங்கறதே இல்ல.
கிடையாது
உலகத்துல மிகப்பெரிய கருத்தா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால உலகத்துல மிகச்சிறந்த கருத்துன்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய கருத்து வந்து பணம். நீங்க கிறிஸ்தவ மதம் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன், கிடையாது. எவன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றான், பின்பற்றக்கூடியவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். பின்பற்றக்கூடியவன் எத்தனை பேர் இந்த உலகத்துல எண்ண முடியாது. பெரிய போப்பாண்டவர்னு சொல்லிக்கிறான், ஆனா என்ன சாப்பிடுறாங்க? மாமிசம். அவங்களே சொந்தமா பண்ண வச்சிருக்கிறான், அவங்களே சொந்தமா மாமிசம் சாப்பிட்டு, இது அவங்களுக்கே பண்ணி வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. பண்ணியை சாப்பிடக்கூடியவங்கள மத தலைவர் சொல்றாங்க. அது எத்தகைய மதம்? என்ன மாதிரி குணம் இருக்கும் அங்க? அங்க என்னத்த மதம்? அதுல எதுவுமே கிடையாது, ஒன்னுத்துக்கும் உதவாது. ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்தவ மதத்துல வந்து எந்த ஒரு கருத்துமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நல்லது செஞ்சார், அவர் வந்து மக்களுக்கு அடிப்படையான நல்ல உபதேசங்களை போதிச்சார். ஆனா அது அடிப்படையான விஷயம், அது உயர்ந்த விஷயங்கள் கிடையாது. இது எப்படின்னா பிரபுபார் ஒரு உதாரணம் கொடுப்பார். சின்ன குழந்தைங்க எல்லாம் படிக்கும் போது ஸ்கூல்ல வந்து டிக்ஷனரி கொடுப்பாங்க, பாக்கெட் டிக்ஷனரி, பாக்கெட்ல வச்சுக்கிறது. அதுல வந்து ஒரு 1000 வார்த்தை இருக்கும், 2000 வார்த்தை இருக்கும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா இவ்வளவு பெருசா டிக்ஷனரி தருவான், வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா? கிடையாது. ஒரு சில எளிமையான வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நீங்க சின்ன புத்தகத்துல இருக்கும், பெரிய புத்தகத்துல போனீங்கன்னா நிறைய இருக்கும். அது மாதிரி வித்தியாசப்படும், ரெண்டே ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. சரியா? இப்ப நான் புத்தர், அது இன்னொரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப நேரம் புத்தர், புத்தர் உண்மையில நாத்திகத்தை தான் பரப்பினார், அதையே ஆஸ்திகங்கிற மாதிரி பரப்பினார். புத்தர் என்ன சொன்னார்னா அவர் வந்து அகிம்சையை பரப்பினார், ஆனா அதே சமயத்துல அவர் வேத சாஸ்திரங்களை நிராகரிச்சார். அதனால நம்ம புத்தரை ஏத்துக்கிறது கிடையாது. புத்தர் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரமா இருக்கார், இருந்தாலும் அவர் பரப்பின தத்துவங்கள் தவறு. அதனால நம்ம புத்த மதத்தையும் ஏத்துக்கிறது கிடையாது. புத்த மதம் அப்படிங்கிறது ஆக்சுவலி அது மதம் கிடையாது, நாத்திகவாதம் தான். புத்த மதத்தின் பிரகாரம் கடவுளே கிடையாது. கடவுளே இல்லாத ஒரு மதத்தை மதம்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? சம்மரி. ஓகே, எல்லாரும் வெளியில போய் மக்கள் எல்லாரையும் கொல்றதுக்கு தயாராகணும். சரியா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாருக்கும் பரவும். ஊமை பேசினா கை கால் இல்லாதவனுக்கு கை கால் வந்தது, இல்ல அவனுக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சது, அதனால அவன் கடவுள் ஆயிட முடியுமா? அதனால அந்த மதம் வந்து உண்மையாயிட முடியுமா? அதனால அது மட்டுமே ஒருத்தர் கடவுளாக்கிட முடியுமா? இரண்யகசிபுக்கு இல்லாத சக்தி இந்த உலகத்துல யாருக்கு இருக்கு? இரண்யகசிபு நினைச்சா அவனால செய்ய முடியாது, எதுவுமே கிடையாது. இரண்யகசிபு 33 கோடி தேவர்களையும் எல்லாத்தையும் அவனுடைய செயல்கள்ல இருந்து முடக்கி வச்சுட்டான். இரண்யகசிபு ஒரு ஆள், அவனே சூரியனை கட்டுப்படுத்தினான், சந்திரனை கட்டுப்படுத்தினான், காற்றை கட்டுப்படுத்தினான், அக்னியை கட்டுப்படுத்தினான், எல்லா செயல்களையும் அவனே செஞ்சான். இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி எல்லாத்தையும் தூர ஒதுக்கிட்டான். அந்த இரண்யகசிபு விட சக்தி உங்களுக்கு அதிகமா இருக்கா? ராவணன், இந்திரஜித் படிச்சு பாரு, எவ்வளவு மறைஞ்சு நின்று சண்டை போட முடியும், நினைப்பான் திரும்பி மறைஞ்சிருவான். இந்திரஜித் தேவ், இந்திரஜித்துக்கு இன்னொரு பேர் என்ன? மேகநாதன். மேகநாதன் அவனோட பேர். அவன் வந்து இந்திரனையே ஜெயிச்சதுனால இந்திரஜித்னு பேர். அவன் வந்து மறைஞ்சு மறைஞ்சு சண்டை போடுவான். அவனுக்கு இருந்த சக்தி இன்னைக்கு எந்த யார்கிட்ட இருக்கு? எந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்ககிட்ட இருக்கு? கிடையாது. ஆனா அவங்களும் தோற்கடிக்கப்பட்டான். ஒருத்தனுக்கு ஒரு சில பௌதீகமா ஒரு சில நலனை கொடுக்கறதுனால அது ஆன்மீகம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஜனங்க இப்படிதான் மயங்கிடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. இதெல்லாம் ஜடம், இதெல்லாம் ஜட பொருள். ஒருத்தன் பேசுறதும் சரி, பேசாம இருக்கிறதும் சரி, கால் காய்கால் வலி போறதும் சரி, இதெல்லாம் பௌதீகம். டாக்டர்கிட்ட போனா ஆக போகுது, அதை இங்க போனா ஆக போகுது. சோ என்ன வித்தியாசம்? டாக்டர்கிட்ட போய் ஆகாததும் இங்க ஆகுதுங்க அப்படிமாங்க. சோ என்ன வித்தியாசம்? அதனால என்ன வித்தியாசம்? ஆக மொத்தம் எல்லாம் ஜடம் தான். சோ ஜடம் தான் இது எல்லாமே. ஜடத்துல வந்து இவங்களை விட பல மடங்கு சக்தி உடையவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. விஸ்வாமித்ரர் ஒரு உலகத்தையே படைச்சார், தெரியுமா? திரிசங்கு சொர்க்கம், திருசங்குக்கு சொர்க்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தானே ஒரு சொர்க்கத்தையே படைச்சார். ராவணன் இலங்கையில இருந்து படிக்கட்டு வச்சான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. சோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. நல்லவங்க அப்படின்னா யாரு நல்லவங்க? கிருஷ்ண, இந்த நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு உள்ளது. நீங்க வேத சாஸ்திரத்திலே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப பக்தியோட இருப்பாங்க, அந்த வம்சத்திலே. இப்ப பாத்தீங்கன்னா குருவம்சம், அந்த குருவம்சம் ரொம்ப பெரியவங்க. அதுலயே இந்த கௌரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா துரியோதனும் துஷாதனனும் ரொம்ப மோசமானவர்களா இருக்காங்க. சோ ஒருத்தர் நல்லவனா காந்தாரிக்கு வந்து ஒரு நல்ல மனசு, காந்தாரிக்கு இருக்கக்கூடிய நல்ல மனசு யாருக்குமே கிடையாது. ஆனா காந்தாரிக்கு பிறந்த பையன் தான் இவன், இவன் ஏன் கஷ்ட கெட்டவனா இருக்கான்? சோ ஒருத்த நல்லவனா, இவங்க நல்லவன் நிறைய பேர் சொல்லுவாங்க என் பையன் பக்தி செய்யறாங்க அது போதுங்க எனக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் பத்தாது, ஒருத்தர் செய்யக்கூடிய பக்தி அவனாரவருக்கு, அவன் அவன் என்ன கர்மம் செய்யறானோ அதுக்குதான் பலன் அனுபவிக்க போறான். உண்மையில சொல்ல போனா கணவன் செய்யக்கூடிய பக்தியினால மனைவிக்கு கொஞ்சம் போஷன் வரும், சாஸ்திரங்கள் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மகன் செய்யக்கூடிய பக்தியினால தந்தைக்கு கொஞ்சம் பலன்கள் அதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் நெஞ்சங்கள் இருக்கு. இருந்தாலும் அதையே வந்து நம்ம முழுசா எடுத்துக்க